Honorable Mano Ganeshan.
Nandri, Sabanagar Avargale. Engalathu Pradhamar, Ranil Vikramasinghe Avargalathu, 40 Aandu Kaala, Paralamandra Matrum, Podu, Pani Thodarbaga, Athai Paaratti Magizhvadharkaga Naangal Inge Koodiyirukkindrom. வளைவையாக நான் பாராளுமன்றத்தில் உரையாடும் பொழுது சிங்கள மொழியிலே உரையாடினாலும் கூட இன்று நான் எனது தாய்மொழியிலே உரையாற்றி அது மூலமாக எங்களது மகிழ்ச்சியை தெளிவான முறையிலே உரையான முறையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ராணி விக்ரமசிங்க அவர்களது அரசியல் வாழ்வை உற்று நோக்கும் பொழுது எனக்கு ரெண்டு விஷயங்கள் புலனாகின்றது. ஒன்று கல்வி, அடுத்தது இளைஞர். ஆகவே இந்த ரெண்டு விஷயங்களையும் தான் அவர் தனது அரசியல் வாழ்விலே அடிப்படை தேவைகளாக உணர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருந்த என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கல்வி என்று சொல்லப்படுது எங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று தேசிய கல்வி நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது அவர் சிந்தனையில் உதித்த ஒரு முத்து என நினைக்கின்றேன். அது வெறுமனே கல்வி என்ற முறையில் இருந்த ஒரு செயல்பாட்டை எதிர்காலத்தை நோக்கிய கல்வி இருக்க வேண்டும். அதுவே நாட்டின் அடிப்படை அவசியமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கல்வி கொள்கையை தொடர்ந்து புதுப்பித்துக்கொண்டு அப்டேட் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு முறைமையை அவர் அன்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அதை நிறுவனமாக படுத்தி கொடுத்திருக்கின்றார் நினைக்கின்றேன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த கல்வியுடன் சேர்த்து தொழில்நுட்பம், கணனி, ஆங்கிலம் ஆகிய துறைகளையும் அவர் அபிவிருத்தி செய்திருக்கின்றார். உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆங்கிலம் என்று சொல்லும் பொழுது கடந்த காலங்களில் நாட்டிலே பல தலைவர்கள் இருந்தார்கள். பாமர ஏழை எங்கள் நாட்டு மக்கள் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தங்கள் சொந்த பிள்ளைகளை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி ஆங்கிலம் படிப்பித்தார்கள் என்றாக தெரியும். ரணில் விக்ரமசிங்க அப்படி செய்யவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால், இந்த நாட்டு ஏழை பிள்ளைகள், பாமர பிள்ளைகள், நமது நாட்டு பிள்ளைகள் எல்லாம், கிராமத்து பிள்ளைகள் எல்லாம் ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துக்கு அடிப்படையாக கொண்டு ஆங்கிலத்தை அவர் வளர்த்தெடுத்த என்று கூற வேண்டும். ஆங்கிலம், கணினி, தொழில்நுட்பம் ஆகியவற்றை அந்த கல்வி செயல்பாட்டிலே முன்னிலை வைக்க செய்திருந்தார். அது மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையிலும் கூட பாரிய அவர் பங்களிப்பு வழங்கியிருந்தார் சொல்ல வேண்டும். நாடு முழுக்க இன்று பாடசாலைகளை ஒட்டிய விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அவற்றுக்கு ஆரம்ப கர்த்தாவாக திரு ரணில் விக்ரமசிங்க இருந்தார் என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, நிறைய விளையாட்டுத்துறை சார்ந்த ஆசிரியர்களையும் அவர் திட்டமிட்ட முறையிலே வளர்த்தெடுத்து கண்டுபிடித்து நியமனங்களை வழங்கி விளையாட்டுத்துறை வளர்த்திருந்தான் கூற வேண்டும். ஆகவே கல்வி என்று சொல்லும்போது வெறுமனே கல்வி என்று இல்லாமல் முன்னேறிய கல்வி, எதிர்காலத்திற்கு கல்வி என்று சொல்லி அதே வேளையிலே தொழில்நுட்பம், கணினி, ஆங்கிலம், விளையாட்டுத்துறை ஆகியவற்றை வளர்த்திருந்தான் கூற வேண்டும். அடுத்து பாருங்கள், இளைஞர் துறை, இளையோர் துறை என்று பார்க்கும் பொழுது இளைஞர் சேவை மன்றத்தின் பிதா மகனாக இருந்திருக்கின்றார் சொல்ல வேண்டும். இளைஞர்களை அடையாளம் கண்டு இளையோர் வளர்ந்து விட வேண்டும், எழுச்சி பெற வேண்டும் என்று தெளிவாக அவர் உணர்வை கொண்டிருந்தார் என்று தெரிய வேண்டும். எந்த ஒரு நாட்டிலே, எந்த ஒரு சமூகத்திலே இளைஞர்கள் தூங்கி வழிகின்றார்களோ அந்த நாடும் சமூகமும் தூங்கிவிடும். அதே போல் எந்த ஒரு நாட்டிலே, எந்த ஒரு சமூகத்திலே இளைஞர்கள் விழித்திருக்கின்றார்களோ அந்த நாடு எழுச்சி பெறும், வளர்ச்சி பெறும், முன்னேறும் என்ற அடிப்படையை அவர் தெளிவான முறை உணர்த்தி அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருந்தார் சொல்ல வேண்டும். அந்த காரணத்தினாலேத்தான் இளைஞர் சபை மன்றம் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக இளைஞர் முகாம்களை திட்டப்பட்ட முறையிலே நாடெங்கும் திட்டப்பட்ட முறையில் நடத்தி கொண்டிருந்தார் கூற வேண்டும். அது மூலமாக நம்ம நாடு இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தார். ஏனென்றால் இளைஞர் சமுதாயம் தான் நாட்டின் எழுச்சிக்கான ஒரு உந்து சக்தி, எஞ்சின் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருந்தான் கூற வேண்டும். அது உண்மை. ஆகவே இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகமாக இருக்கின்றது. 2010 வருடத்திலே அன்றைய ஜனாதிபதி தேர்தலின் போது எங்கள் புது வேட்பாளர் சரத் பொன்சேகர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் எல்லோருமே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த வேளையிலே மலைநாட்டிலே வனப்படையில் இருந்து நோர்வுட் வரை அவரை நான் பயணித்துக் கொண்டிருந்தேன். ஒரு கூட்டத்துக்கு சென்றுவிட்டு வளப்படை கூட்டத்தை முடித்துவிட்டு நாங்கள் நூறு கூட்டம் சென்று கொண்டிருந்த பொழுது அவர் வாகனத்தை நான் பயணித்தேன். என்னுடன் அன்றைய என் நண்பர் மறந்துவிட்ட ஜெயலலிதாவுடன் அவரும் இருந்தார் என்று கூற வேண்டும் நினைக்கின்றேன். ஆகவே அந்த நேரத்திலே நாங்கள் அந்த மலைநாட்டு வீதிகளில் வந்து கொண்டிருந்த பொழுது ஒன்றை சொன்னார். என்று இன்னும் காதுகளை ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் நினைக்கின்றேன். என்ன சொன்னார்? பாருங்கள், எங்கள் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் சொன்னார், மனோ பாருங்கள் என்று சொன்னார். அவர்களது வாழ்க்கை ஏன் தேசிய நீராட்டத்தில் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது என்றால், அவர்களது குடியிருப்புகள், லயன் குடியிருப்புகள் எல்லாம் தோட்டங்களுக்கு உள்ளே மலைக்கு அப்பாற்பட்டு அங்கே மேலே இருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்து அதெல்லாம் மாற்றி சாலையோரத்திலே தனி வீடுகளாக வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த கனவை அன்று என்னிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்ல வேண்டும். அதன் மூலமாகத்தான் தோட்ட தொழிலாளர்களை நடைமுறை ரீதியாக தேசிய நிறுவனத்திலே களத்திட முடியும் என்ற ஒரு கனவை அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டு தற்க வேண்டும். அது மட்டுமல்ல, சொன்னார் அவர் தொழிலாளர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் எங்கள் ஆட்சி வரும் பொழுது தனி வீடுகளை அமைத்து சாலையோரத்து வீடுகளை அமைத்து அது மூலமாக அவர்கள் தேசிய நிறுவனத்தை கலந்த பிறகு விளையாட்டாக சிரித்து கொண்டே சொன்னார், அவர்கள் இனிமேல் வாக்களிக்கப் போவது உங்களுக்கு அல்ல, சிங்கள மொழியை பேசக்கூடிய சிங்களத்தை சார்ந்தக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று சொன்னார். நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன், சரி நல்ல விஷயம் அது, உண்மையிலேயே அப்படி செய்வார்களே, ஆனால் நாங்களும் எதிர்காலத்திலே நிச்சயமாக தமிழ் மக்கள் தமிழர்களுக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டும் என்ற கொள்கையை மாட்டிக்கொண்டு சிங்கள மக்களை வாக்களி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று சொன்னேன். அவருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மை அதுதான் சரி, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த இன அடையாள அரசியலை நாங்கள் தவிர்த்து விட்டு படிப்படியாக தேசிய ரீதியான அரசியலில் கொண்டு நுழைய வேண்டும் என்ற அடிப்படை எனக்கு காட்டித்தந்திரன் நினைக்க வேண்டும் சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன். இன்று பாருங்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும், அது மட்டுமல்ல பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதிலே தெளிவான உறுதியாக நிலைப்பாட்டை கொண்டிருந்தது நன்றாக தெரியும். ஏனென்றால் பேச்சுவார்த்தை என்பது தான் இனங்கள் மத்தியிலே உண்மையான புரிந்துணர்வு கொண்டு வர முடியும், இனங்கள் மத்தியிலே ஒரு இடது செயல்பாடு கொண்டு வர முடியும் என்பதில் அவர் அக்கறை கொண்டது நன்றாக தெரியும். உண்மையிலேயே இன்று பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பதற்காக கடந்த காலங்களிலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் தொடர்ச்சியாக முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார். அவர் முயற்சிகள் தோல்வியடைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. உண்மையிலேயே அதுக்கு பிறகு யுத்தம் நடைபெற்று யுத்தத்தின் மூலமாக தனியொரு நாட்டை நோக்கிய ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது, அரசு பயங்கரவாதம் முடிந்து போட்டது என்றாலும் கூட அந்த யுத்த முடிவு பெறுவதற்கு கலைஞர் பேச்சுவார்த்தை முயற்சி ஒரு அடிப்படையை அமைந்தது என்பதை வரலாறு ஒரு நாளை நிச்சயமாக பதிவு செய்யும் என்று நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, விடுதலை புலிகளின் தோல்வி ஒருபோதுமே தமிழ் மக்கள் தோல்வியாக அமைந்துவிடக்கூடாது என்பதிலும், அதே போல விடுதலை புலிகளுக்கு அவர்களுக்கு மீதான வெற்றி என்பது தமிழ் மக்களுக்கு மீதான தமிழ் மக்களின் மீதான வெற்றியாக அமைந்துவிடக்கூடாது என்பதையும் தெளிவாக இருந்தேன். காரணம், கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக அவருடன் இணைந்து எதிர்கட்சியில் இருந்து தெரு போராட்டங்களில் இருந்து பாராளுமன்ற போராட்டங்கள் வரை மேடை போராட்டங்கள் வரை தொடர்ந்து செயல்பட்டு வருவோம் என்ற முறை எனக்கு நன்றாக தெரியும் நினைக்கின்றேன். எனக்கு நன்றாக தெரியும், மக்கள் கண்காணிப்பு குழுவை நாங்கள் அமைத்திருந்தோம். அது மட்டுமல்ல, சுதந்திரத்துக்கான மேடை நிதாச வேதிக்காவில் சொல்லக்கூடிய மேடையில் அமைத்திருந்தோம். அது மட்டுமல்ல, அது பிற்காலத்தில் நாங்கள் விபக்ச விரோதி என்று சொல்லக்கூடிய எதிர்கட்சி எதிரியக்கத்தை அமைத்திருந்தோம். அது மட்டுமல்ல, கடைசி காலகட்டத்தில் நாங்கள் சமகி பரவினர் சொல்லக்கூடிய ஒற்றை முன்னணியை அமைத்திருந்தோம். இவை அனைத்து செய்யப்பட்ட பொழுது அவர் நான் கூட இருந்திருக்கின்றேன், அவர் கரம் பிடித்து நான் செயல்பட்டுக்கிறேன் நன்றாக தெரியும் நினைக்கின்றேன். அந்த காலகட்டத்திலே ஜனநாயகம், சுதந்திரம், மனித உரிமைகள், நீதியின் ஆட்சி, ஊடக சுதந்திரம் ஆகியவற்றை மட்டுமல்ல வெள்ளவேன் கொண்டு நமது மக்களை திட்டவட்ட முறையிலே அடையாளம் கண்டு கடந்து சென்று கைது செய்வதாக சொல்லி கொலை செய்து போட்ட அந்த காட்டாட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கடப்பாட்டை நாங்கள் நிச்சயமாக அன்றைய அடிப்படையாக கொண்டு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம் என்று நன்றாக தெரிய வைக்கின்றேன். ஆகவே இதெல்லாம் செய்யும் பொழுது தான் நன்றாக அவருடைய நான் படித்துக்கிட்ட பாடங்கள் பல இருக்கின்றன. முதலாவது பாடம், நிதானம் என்று நினைக்கின்றேன், பொறுமை என்று நினைக்கின்றேன். நிதானம் அல்லது பொறுமை என்ற விஷயத்தை நான் அவர் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, கொடுத்த வாக்கை, கொடுத்த உறுதிமொழியை தலையே கொடுத்தாவது நிச்சயம் நிறைவேற்றிட வேண்டும் என்ற அந்த ஒரு செயல்பாட்டை, அந்த ஒரு பண்பை, அந்த ஒரு பக்குவத்தை நான் நிச்சயம் அவரை பெற்றுக்கொண்டு நினைக்க வேண்டும். அவரோட வயது குறைந்த ஒரு அரசியல்வாதியாக, ஒரு தலைவராக இருக்கின்ற நான் நிச்சயமாக அவரை பார்த்து படித்துக்கொண்ட முக்கியமான பாடம் என்னவென்றால், சொன்னது போல் மீண்டும் வலியுறுத்தி விரும்புகின்றேன், ஒன்று பொறுமை, நிதானம், அடுத்தது கொடுத்த வாக்கை தலையை கொடுத்தால் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த பண்பை படித்துக் கொண்டு நினைக்கின்றேன். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் நாட்டிலே சுத்தம் படுத்தி விட்டாலும் கூட தேசிய பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. தேசிய பிரச்சனையை யுத்தத்தின் மூலம் முடிந்துவிட்டவர்கள் சொல்வார்களே, ஆனால் அவர் முட்டாள்கள் நன்றாக தெரியும். இப்படி அப்படியே இல்லை, பாருங்கள், இப்பொழுது நாங்கள் புதிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டு நாங்கள் இப்பொழுது நாங்கள் செயல்பாட நாங்கள் நிதானமான முறையில் நாங்கள் இப்பொழுது நாங்கள் எங்களது அரசியல் பேரவையின் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கூடிய வழிகாட்ட குழுவை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த குழு அரசாங்கத்தின் குழு அல்ல, நாட்டின் குழு என்று சொல்ல வேண்டும். அரசாங்கத்தின் அமைச்சர்கள், கட்சி பிரதிகள், கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல எதிர்கட்சி தலைவர்களும் இருக்கின்றார்கள், எதிர்கட்சி பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள். எல்லோரும் சேர்ந்து தேசிய ரீதியான செயல்பாடாக அந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது திரு ரவி கிருஷ்ணன் அவர்களது என்ன கருள் நன்றாக தெரியும். அந்த வழிகாட்ட குழுவுக்கு தலைவர் முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நிதானமாக, பொறுமையாக, அரசு பண்புடன், முதிர்ச்சியுடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் தினசரி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மூலமாக புதிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்கிடுவோம். அது மூலமாக நாட்டில் அடிப்படை பிரச்சனை அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, அடிப்படை காரணம் இருக்கக்கூடிய தேசிய பிரச்சனைக்கு நியாயமான தீர்வை கண்டே தீர்வு என்று நினைக்கின்றேன். அப்படி காணுவது தான் நாற்பது ஆண்டு காலமாக நாட்டில் அரசியல் வாழ்க்கையிலே ஒரு நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டு இன்று தலைமை தந்து கொண்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு செய்யக்கூடிய நாங்கள் மிக நன்றிக்கரனாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக செய்வோம் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையிலே தான் இன்று உணர்வுகள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற முறையிலே நானும் அவரும் ஒரே மாவட்டத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் கூட எங்களுக்கு உரிய பெரிய ஒரு ஒரு ஒற்றுமையாகவும் ஐக்கியமாக இருக்க நினைக்கின்றேன். அது உண்மை. அது மட்டுமல்ல, கொழும்பு மாவட்டத்தில் வாழக்கூடிய கொழும்பு மாநகரத்தில் வாழக்கூடிய ஏழை மக்கள், பாமர மக்கள், மத்தியதர மக்கள், சேரி பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களுக்குரிய அந்த உரிமை சரியான முறையிலே ஒரு வீடமைப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு கனவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நன்றாக தெரியும் அந்த வீடமைப்பு திட்டம் என்பது சேரி பகுதிகளிலே பின்தங்கிய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செயல்பாடாக அமைந்து வேண்டும் என்பது அவர் கனவாக இருக்கிறது நினைக்கின்றார். அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கின்றது. அதுவும் கூட நான் சொன்னது போல தோட தொழிலாளர்களுக்கு சாலையோரங்களிலே வீடுகளை அமைத்து தேசிய நிலத்தில் அவர் கலக்க வேண்டும் சொல்வது போல கொழும்பு மாநகரத்தில் வாழக்கூடிய நமது மக்கள், அவரது தொகுதி எனது தொகுதி நம் நண்பர்களின் தொகுதியாக இருக்கின்றது, அந்த தொகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கும் நியாயமான முறையிலே தொடர்மறைகளை அமைத்து அவர்களுக்கு நியாயமான வீட்டு பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பது கனவாக இருக்கின்றது. அந்த கழக தீர்ப்பதற்கும் என் கழக தீர்ப்பதற்குமான அடிப்படையை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொண்டிருக்க நினைக்கின்ற அந்த அடிப்படையிலே எனது கட்சியின் சார்பாகவும் என் தொகுதி மக்களின் சார்பாகவும் ஜனநாயக மக்களின் சார்பாகவும் தமிழ் போக்குவரத்தின் சார்பாகவும் இதை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
Thank you, Honorable Minister. Garu, Richard Badudi Namathituma.
Honorable Speaker, thank you for your time. Honorable Prime Minister Ranil Wickremesinghe was a very young parliamentarian from Biyagama, entered into Sri Lanka's political system at an historic juncture when late President Jaya Jayawardena had led the country into a new economic journey with introduction of open trade policies in 1977. His journey in Sri Lanka politics and immeasurable service extended to the country are inspiring direction to any politician who wishes to serve the nation. After entering into the parliament in 1977, he steadily progressed in his political journey, having entrusted with many ministerial portfolios and even holding the office of Prime Minister thrice previously. As the education minister, he introduced radical educational reforms in 1980s. Which have directed the country to a knowledge-based economy. He has pioneered in addressing the needs of the youth and directing them for self-employment. The establishment of National Youth Council has been tremendous success with multiple benefits to the youth even today. Later, he as the Minister of Industries, Science and Technology have contributed to the second phase of economic liberalization since 1989. The Biyagama Free Trade Zone was his creation that helped many young men and women find employment opportunities and thereby contributing to the economic prosperity of our motherland. His unwavering aim of providing employment to youth as a means of economic development in the country continues even at present. As the Prime Minister for the fourth time, his vision of creating 1 million new employment opportunities for the youth without burden to the taxpayer will bring economic prosperity to this nation. More importantly, taking up the challenges to introduce large-scale reforms to the economy in many aspects. At present, in his fourth time as the Prime Minister, are commendable. Increasing export capacities, developing new technology-based industries, development of Western province through the megapolis project, continuing efforts to convert our country to knowledge-based economy are some his targets for which we are happy to contribute in all possible ways. Towards leading this process, he has initiated new market access through FTAs with China, Singapore, and strengthening existing FTA with India. I, as the former Minister of Export Development and presently as the Minister of Industry and Commerce, congratulate him his all new initiatives to expand our trade to the global market. Honorable Speaker, when he, our Prime Minister Ranil Wickremesinghe, had a firm commitment and leadership to regain GSP Plus for the country and to remove the fisheries ban imposed by EU, has succeeded both these hard gain achievement even before you complete 2 years in his office as the Prime Minister. As the Minister of Industry and Commerce, I believe GSP Plus is a great achievement for Sri Lanka in recent history. I'm confident that his vision for Sri Lanka with all these industry reforms and directing the country to a knowledge-based economy will bring in great rewards for Sri Lanka economy in future. I wish to mention that before I joined this UNF Alliance, Honorable Ranil Wickremesinghe undertook the responsibility to resettle the all Muslim refugees who were chased out by the terrorists within a 2 hours' time from their motherland in the north. In spite of various challenges, he has kept to his word by appointing a task force under my chairmanship in this regard. I, too, was a refugee. We respect you, sir, for keeping to your word and helping to solve this burning issue of the Muslim community. Finally, as a party leader, a representative of Vanni district authors, and a representative of Lankan exporters, traders, and industrialists, I wish to congratulate our Prime Minister Ranil Wickremesinghe on his 40 years of continuing service to the people of Sri Lanka. His courage to stand up for the right thing, his position on secularism, equality, and his great respect for all citizens of this country, irrespective of race, religion, caste, or greed. I wish him long life and Almighty Allah's hidayat. Thank you.
Thank you, Honorable Minister. Honorable Douglas Devanand.
Gaurava Sabhane Ravarali, Gaurava Pradhamar Ranil Wickremesinghe Avarhal Arasiyalil, Napadandhalai Nirav Seidulladan Nimittam, Nadabaram Nadalamandra Vivadathil, Kalandhukolla Kidaithulla Vaipukku Nandri. 1977 Aandil ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனாவின் அரசு நாட்டின் சமூக பொருளாதார அரசியலில் பாரிய மாற்றங்களுக்கு இடமளித்திருந்தது. அது பொருளாதார வளர்ச்சிக்கு பெருமளவு பங்களிப்பை செய்துள்ளதுடன் அதனால் உச்சளவில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. 1977 ஆண்டின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினராக களம் புகுந்த கௌரவ ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் பிரதி வெளிவிவகார அமைச்சராக பதவியேற்று திறம்பட செயல்பட்டதினால் ஜெயவர்தனா ஆட்சி அவருக்கு இளைஞர் சேவைகள் கல்வி விவகார அமைச்சு பொறுப்பை கொடுத்திருந்தது. அந்த காலகட்டத்தில் பலரது பாராட்டுதல்களையும் பெற்றிருந்தார். அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் சேவைக்கு ஆசிரியர் தொழிலுக்கு ஆட்களை திரட்டும் முறையை மாற்றி போட்டி பரீட்சையின் மூலம் சிறந்த ஆசிரியர் சமுதாயத்தை உருவாக்கிய பெருமை அவரை சார்ந்ததாகும். 1983 துப்பாக்கிய கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பெறாதிருக்குமாயின் அன்றைய அரசினால் நாட்டினை பெரும் அபிவிருத்தியை நோக்கி நகர்த்தி சென்றிருக்க முடியும். துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம், தேசிய இளைஞர் சேவை மன்றம், மகாபுல மாணவர் நிதியம், உதாகம கிராம எழுச்சி திட்டம், ஜனசவிய நிதியம் ஆகிய தேசிய திட்டங்களை இனப்பிரச்சனை போன்ற தீர்வினை நோக்கிய மாவட்ட அபிவிருத்தி சபை மற்றும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் அதன் பின்னரான மாண சபைகள் என்பன நிறைவேற்றப்பட்டன. இத்தனை செயல்திட்டங்களுடன் ஜனாதிபதி ஜேஆர் ஜெயவர்த்தனாவினது பிரேமதாசாவினதும் நிழல் போல் செயல்பட்டு வந்ததுடன் அரசாங்கங்களால் எதிர்கொள்ளப்பட்ட அரசியல் நெருக்கடிகள் பலவற்றிற்கும் முகம் கொடுத்து அவற்றையெல்லாம் துணிச்சலுடன் எதிர்கொன்று இன்றைய நிலை வரை வந்துள்ளார் என்றே திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நோக்க முடிகின்றது. இத்தகைய ஒருவருடனான எனது உறவுகள் 1990களின் ஆரம்பத்தில் இருந்தது. அக்காலகட்டத்தில் இந்தியாவில் காலத்தை கழித்து நான் இந்திய இராணுவம் நாட்டிலிருந்து வெளியேறிக்கொண்டிருந்த நேரத்தில் இலங்கை வந்து ஜனாதிபதி பிரேமதாசா அவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன். அக்காலத்திலிருந்து இன்று வரையிலான சுமார் 3 சகாப்தங்களாக திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் நீண்டகால உறவுகளை பேணிக்கொண்டிருக்கின்றேன். அவர் ஆளும் தரப்பினராகவும் எதிர்த்தரப்பினராகவும் விளங்கிய காலங்களிலெல்லாம் நாம் மிகுந்த அந்நியத்துடன் விடயங்களை முன்னெடுத்திருந்தோம். நாட்டின் இனப்பிரச்சனை தொடர்பில் அவரிடம் இருக்க வேண்டிய தெளிவு மிக உயர்ந்ததாகும். அந்த காலகட்டத்தில் நோர்வே ஒப்பந்தத்திற்கு ஊடாக பிரச்சனைகளை தீர்க்க முற்பட்டார். அதேபோல ஜனாதிபதி வேட்பாளராக வந்து ஜனாதிபதியாக வந்தும் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்தார். துரவஷ்டவசமாக தூர நோக்கற்ற தமிழ் தலைமைகளின் போக்கால் அவை காணல் நீராக மாறியது மாத்திரமல்ல பாரிய அழிவை தமிழ் சமுதாயத்திற்கு கொடுத்திருந்தது. இந்நிலையில் அவர் கொண்டிருக்கக்கூடிய தீர்வுக்கான யோசனைகள் மிக பயனுள்ளவை என நாம் அறிவோம். 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பித்து முன்னோக்கி செல்லும் திட்டத்தை விட சிறப்பானதாக அமையுமாக இருந்தால் இத்தகைய யோசனைகளுக்கு அவரது அந்த யோசனைகளுக்கூடாக இலங்கை நிறப்பிரச்சனைக்கான தீர்வு விரைவாக உருவாக உள்ள அரசியல் ஜாப்பு வழியாக நிச்சயம் எட்டப்படுமாகில் அத்திட்டத்தை நாம் நிச்சயம் வரவேற்போம் என்றும் கூறிக்கொண்டு 40 ஆண்டுகால அரசியல் வரலாற்றினை கொண்டாடும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எனது இபிடிபி கட்சியினதும் நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களினதும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
Thank you, Honorable Member. Garu Gayanta Karunathilaka Amathyathuma.
Garu Kathanayakathumani. Adin dasaka hatarakata pera Tunkal dakapu nayakek ape me maatru bhumiyata ati visishta lesa nayakatwaya sapayapu hati me sabhave sitina boho denek menma moolasane sitina obathumat hondatama dannawa. Garu Kathanayakathumani. අපි අද අත්විඳින අලුත් යුගයේ නිර්මාතෘවරයා වුණේ එතුමයි. ඒ අන් කවරෙක්වත් නෙමෙයි මේ ශ්‍රී ලංකාවේ ප්‍රථම විධායක ජනාධිපති දුර හැබවූ ජේ.ආර්. ජයවර්ධන මැතිතුමයි. ගරු කථානායකතුමනි, ජේ.ආර්. ජයවර්ධන මැතිතුමන් වසර 40කට පෙර ලෝකෙත් සමග ඉදිරියට යන්න සුවිශේෂ හඳුන්වා දීම් දෙකක් සිදු කරපු ආකාරය මට මේ වැදගත් අවස්ථාවේදී සිහිපත් වෙනවා. ඉන් එකක් තමයි කථානායකතුමනි විවෘත ආර්ථිකය. ඒ විවෘත ආර්ථිකය ගෙවීගිය වසර හතලිය පුරාවටම විවිධ දේශපාලන කුණාටු රැලි පෙරලිවලට මූුණ දෙමින් තවමත් අපේ රට තුළ මහමිරක්සේ නොසැලී පවතිනෝ. එදා මෙදාතුර විවිධ දේශපාලන වේදිකාවල් වල විවෘත ආර්ථිකය පිළිබඳව නොයෙකුත් දේවල් කිව්වා. නමුත් කතානායකතුමනි, මේ කාලසීමාව පුරාවට විවිධ ආණ්ඩු මේ රට පාලනය කළත් ඒ හැම ආණ්ඩුවක්ම විවෘත ආර්ථිකය වැළඳගන්නට කටයුතු කරලා තිබෙනවා. එය ශ්‍රී ලංකාවේ පමණක් නොව ලෝක යථාර්ථයේදම එය වූ නිසයි කතානායකතුමනි. ඊළඟට කතානායකතුමනි, ඒ අලුත් යුගයට ජේ.ආර්. ජයවර්ධන මැතිතුමා දුන්නු අනිත් හඳුන්වාදීම තමයි අද මේ උත්තරීතර සභාවේ 40 වසරක පාර්ලිමේන්තු දිවිය සම්පූර්ණ කරපු අපේ ගෞරවාදරයට පාත්‍ර වී සිටින අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ චරිතාපදානේ. එතුමත් මේ වසර 40 පුරාවටම විවෘත ආර්ථිකයේ වගේම විවිධ අභියෝගවලට මුහුණ දෙමින් අවලාද අපහාස රැලි පෙරලිවලට මුහුණ දෙමින් මහමිරක්සේ නොසලී සිටියා කියන එක අපි මේ වෙලාවේ මතක් කළ යුතුව තිබෙනවා. මේ සභාවේ අවුරුදු 40ක් විවිධ තනතුරු තානාන්තර එතුමා විසින් හොබවපු හැටි අපි දැකලා තියෙනවා. වර්තමානයේ අග්‍රාමාත්‍ය තනතුර දරමින් මේ උත්තරීතර සභාවේ සිටින අත්දැකීම් බහුලම පරිණතම රාජ්‍ය තාන්ත්‍රිකයා ලෙස අදත් අපිට එතුමා දකින්න සිටීම මුළු රටේම රටටම වෙච්ච ආශිර්වාදයක් හැටියටයි මම මේ වෙලාවේ දකින්නේ කතානායකතුමනි. ගරු කතානායකතුමනි, ජේ.ආර්. ජයවර්ධන මැතිතුමා කියන්නේ තමන් උපන් නිවසත් පදිංචිව හිටපු නිවසත් ජාතියට දායාද කරපු නායකයෙක්. තමන්ගේ වටිනා ඉඩකඩම් දේපල සඟසතු කරපු නායකයෙක්. කිසිම අවස්ථාවක තමන්ගේ දරුමුණුපුරෙක් දේශපාලනයට ගේන්න කල්පනා නොකරපු නායකයෙක්. ඒත් කතානායකතුමනි, එතුමා දේශපාලන දරුවන් කීප පලක් රටට නිර්මාණය කළා කියන එක ඔබතුමා හොඳින් දන්නවා. ඒ අතරින් ජේ.ආර්. ජයවර්ධනයන් එදා නායකත්වය සපේපු මේ රටේ දැවැන්තම දේශපාලන පක්ෂය වන එක්සත් ජාතික පක්ෂයට ජේ.ආර්. ජයවර්ධන මැතිතුමාටත් වඩා වැඩි කාලයක් අයෝමය නායකත්වයක් ලබා දෙමින් එදා එතුමා එලිපෙහෙලි කළ අලුත් මාවත ඔස්සේ රට ඉදිරියට ගෙන යාමේ වගකීමක් තම උරමත රඳවගෙන දැවැන්තම කාර්යභාරයක් කරන නායකයා අද 40 වෙනි පාර්ලිමේන්තු දිවිය සමරන අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමයි කියලා අපි ඉතාමත් ආඩම්බරෙන් කියන්න කැමතියි. ගරු කතානායකතුමනි, ලෝකයේ විවිධ වූ නායකින් බිහිවෙච්ච හැටි දේශපාලන විද්‍යාවේ අපට පෙන්වලා දීලා තිබෙනවා. විතක සාම්ප්‍රදායික නායකයින් බිහි වෙනවා. තවත් විතක වීරත්වයේ පදනම කරගත් අනුහාසාත්මක නායකයින් බිහි වෙන හැටි අපි දැකලා තිබෙනවා. ඒත් ගරු කතානායකතුමනි, දිවුණු දේශපාලන සංස්කෘතික පිළිඹුව තමයි තාර්කික නායකයින් බිහිවීම. ශ්‍රී ලංකාවේ මෑත කාලයේ බිහිවෙච්ච තාර්කිකම නායකයා අග්‍රාමාත්‍ය රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමයි කියලා මං කියන්න කැමතියි. කතානායකතුමනි, එතුමා දේශපාලන වශයෙන් වැටිච්ච හැම වෙලාවකම රටේ දේශපාලන සංස්කෘතියේ ඇදවැටීමක් අපි දැක්කා. එතුමා දේශපාලන වශයෙන් නැගිට්ට හැම වෙලාවකම රටේ දේශපාලන සංස්කෘතියේ විශාල පිබිදීමක් ඇති වෙන හැටිත් අපි හොඳින් දැකලා තිබෙනවා. එම නිසා ගරු කතානායකතුමනි, එතුමාගේ දේශපාලන දිගු ගමනේ කිසි විටකත් අටලෝ දහමෙන් කම්පා නොවූ ආදර්ශමත්ම දේශපාලනඥයත් රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමයි කියලා මම මතක් කරන්න කැමතියි. අද එතුමාගේ පාර්ලිමේන්තු දිවියට 40 වසරක් පිරෙන මේ මොහොතේ සමස්ත ආණ්ඩුපක්ෂේම මන්ත්‍රීවරු එතුමාට අසීමිතව ආදරය කරන ගරු කරන අපේ මේ සභාවේ සිටින සමස්ත ආණ්ඩුපක්ෂේම මන්ත්‍රීවරුන්ගේ හදවතේ ගැඹුරුම තැනින් මතුවෙලා එන උණුසුම් සුභාශීංසනය අපේ අගමැතිතුමන්ට පුද කරමින් අග්‍රාමාත්‍යතුමනි ඔබතුමන්ට චිරන් ජයතුවයි ප්‍රාර්ථනා කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කර.
බොහොම ස්තුතියි ගරු අමාත්‍යතුමනි. ඊළඟට ගරු අග්‍රාමාත්‍යතුමා.
ගරු කථානායකතුමනි, පළමුවෙන්ම පක්ෂනායක රැස්වීමේදී මංගේ 44 වෙනුවෙන් වෙනම රැස්වෙන්ට ගත්තේ තීරණයට මං ඔබතුමාටත් පක්ෂනායකින් සියලු දෙනාටමත් ස්තුති කරනවා. මේකට සහභාගි වුණ අපේ සභාවේ සියලු දෙනාටම මං ඒ වගේම මගේ ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. මම පළමුවෙන් පැමිණියේ ජාතික රාජ්‍ය සභාවට. ඒ තමයි අපේ ගාලු මුවදොර පරණ ව්‍යවස්ථාදායක ගොඩනැගිල්ල. අපිට සර්වජන ඡන්ද ලැබුණෑන් පස්සේ ඇති වුණ රාජ මන්ත්‍රණ සභාවත්, නිදහසෙන් පස්සේ ඇති වුණ පාර්ලිමේන්තුවේ මහජන මන්ත්‍රණ සභාවත්, ජාතික රාජ්‍ය සභාවත් පසුව මේ පාර්ලිමේන්තුවත් එහි රැස් වුණා. ඒ කුඩා සභා ගර්භයක තමයි එදා අපි වැඩ කටයුතු කළේ. මට අවස්ථාව තිබුණා කැබිනට් ඇමතිවරයෙක් හැටියට, මේ ජයා ජයවර්ධන මහත්තුමා ප්‍රකාශක හැටියට මේ ස්ථානට එන්න. එදා තිබුණ මේ වගුරු බිමයි, කුඩා වැවයි, දූපත මැද මේ ගොඩනැගිල්ල ඉදිකරන්න තියෙන්නේ කිරීම. අපිට තියෙන මං හිතන්නේ ආසියාවේ තියෙන අලංකාරම පාර්ලිමේන්තුව ඉඳන් තමයි 1982 ඉඳන් අපි මෙතන ක්‍රියා කරේ. මං ආණ්ඩු පක්ෂයට විරුද්ධ පක්ෂයට එකක් කරා. කොයි අමාරු අවස්ථාව වුණත් පාර්ලිමේන්තුව රැස්විය යුතුයි කියලා අපි මෙහාට රැස් වෙලා තමයි අඩු ගානේ පෑ භාගයක් හරි රැස් වෙලා ආපහු විසුරා ගියේ. ඉතින් විශේෂයෙන්ම මට දේශපාලනේ තරඟ කරන්න කියලා මට යොමු කරේ, මාව යොමු කරේ ජේ.ආර්. ජයවර්ධන ජනාධිපතිතුමා. ඒකට මං එතුමට ණයගැති. ජේ.ආර්. ජයවර්ධන මහත්තුමාගේ පාර්ලිමේන්තු පරපුරුද්දත් ගාමිණී දිසානායකටත් ලලිත් අතුලත් මුදලි ඇතුළු අනෙක් අපි තරුණ මන්ත්‍රීවරුන්ට ඇමතිවරුන්ට ලබලා දුන්නා. විශේෂයෙන්ම ලංකාවේ පාර්ලිමේන්තුව, ඒකේ ලංකා පාර්ලිමේන්තු සම්ප්‍රදාය, බ්‍රිතාන්‍ය පාර්ලිමේන්තුව, එහෙ රසවත් කතා සියල්ලම වාගේ විටින් විට අපිට දැන්නේ. ඊට පස්සේ ආර්. ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා සමගත් වැඩ කටයුතු කරන්නට මට අවස්ථාව ලැබුණා. මගේ පාර්ලිමේන්තු පරපුරුද්දායේ පාර්ලිමේන්තුවට එන්ට ඉස්සෙල්ලා මම දැක අවුරුදු 7ක් ජේ.ආර්. ජයවර්ධන මහත්තුමා විපක්ෂ නායකයා හැටියට ක්‍රියා කළා. මාස 7ක් අගමැති හැටියට ජාතික රාජ්‍ය සභාවේ ක්‍රියාත්මක කිරීම. ඊට පස්සේ 1988 අවසන් වෙනකන් ප්‍රේමදාස ජනාධිපතිතුමා මැතිතුමා අගමැති හැටියට ක්‍රියා කිරීම. අන්න ඒවෑන් තමයි මට විශේෂයෙන්ම මේ පිළිබඳ අත්දැකීම් ලැබුවේ. එහෙනම් මං හිතන්නේ අවුරුදු 20ක් විතර මං පාර්ලිමේන්තුව ගැන ඉගෙන ගත්තා, මගේ දැනුම වැඩි වුණා. මං ඒ දෙන්නට විශේෂයෙන්ම ඒවන් ස්තුති කරන්න ඕනේ. ඒ එක්කම තව එක කාරණයකට අපි පුරුදු වුණා, ආපහු විපක්ෂයට යන්න. විපක්ෂයට යනවා කියන්නේ ඇත්ත වශයෙන්ම වලගම්බහු රජතුමා කැළේට ගියා වගේ අත්දැකීම. ඒකේ ඉන්න අපි විතරයි දන්නේ ඒ හැටි කුමක්ද කියලා. ඒ නිසා විශේෂයෙන්ම මගේ අත්දැකීම් අනුව එකක්, වැඩිහිටි උගතුන්ගේ අවවාදය රත්තරන් හැටියට සැලකන්ට. තම අත්දැකීම් වලින් ඉගෙන ගන්න. ඔය දෙකෙන් තමයි අපිට ඉදිරියට යන්න අවස්ථාව ලැබුණේ. ලෝක ඉතිහාසයේ සදාකාලික දේශපාලන සමාජ සමාජයක් නැහැ. මේ අවුරුදු 40 තුල ලංකාවෙත් ලෝකෙත් විශාල විපර්යාස ඇති වුණා. තාමත් ඒවා සිදු වෙනවා. දැනට බලගතු රාජ්‍ය දෙකක් තියෙන ලෝකයක් නෙමෙයි තියෙන්නේ. මාක්ස්වාදය තිබුණේ රටවල් වලින් සම්පූර්ණයෙන්ම ඒක අවසන් වෙලා. ආසියාව යලි යුරෝප මා අපි ඉපදුනේ කාලේ යුරෝපීය කේන්ද්‍ර ස්ථාන උනේ දේශපාලනයක් තිබුණේ. 1977 යුරෝපීය කේන්ද්‍ර ස්ථානයක් වුණ විශේෂයෙන්ම දේශපාලනයක් තිබුණේ. අද ආසියාව සීග්‍රෙන් නැගීගෙන එනවා. ඒ වගේම තමයි ලංකාවේ දේශපාලනයට පාර්ලිමේන්තුවේ ආවේ කාලේ ඉඳන් විශාල විපර්යාස සිදු වෙලා තියෙනවා. අපිට වෙළඳ ආර්ථිකය ලැබුණා. විශාල සංවර්ධන වැඩ ආරම්භ කරා මහවැලිය වැනි. ඒත් ඒ වගේම අපිට 1983 ජාතිවාදී කෝලහල තිබුණා. බෙදුම් වාදය තිබුණා. ත්‍රස්තවාදය තිබුණා. යුද්ධය තිබුණා. ඉන්දු ලංකා ගිවිසුම තිබුණා. ඉන්දියන් සාමහමුවා ලංකාවට ආවා. 13 වෙනි සංශෝධනයෙන් පළාත් සභාව ඇති වුණා. දකුණෙත් භීෂණයක් තිබුණා. ජනාධිපතිට විරුද්ධ දෝෂාභියෝගයකට අපි මූණ දුන්නා. ජනාධිපති ඝාතනයක් ඇති වුණා. විපක්ෂ නායක ඝාතනයක් ඇති වුණා. ඊට පස්සේ පළමුවෙන් චන්ද්‍රිකා කුමාරතුංග ජනාධිපතිවරිය සාමය සඳහා ව්‍යායාමයක් ගත්තා. ඊට පස්සේ මම අගමැති හැටියට සාමගිය උසමකට ඉදිරිපත් වුණා. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ජනාධිපතිවරයෙක් නැත්නම් පොදු පෙරමුණේ ජනාධිපතිවරයෙකුයි UNP ඇමතිවරු ඉන්න ඇමති මණ්ඩලයක් අපි ඇති කරා. අපි දැක්ක යුද්ධයේ අවසානය. අපි දැක්කා ජනාධිපති අපේක්ෂකයෙක් හිරේ දාන එක. ඒ වගේම ප්‍රථම වතාවට විවිධ දේශපාලන පක්ෂ සිවිල් සංවිධාන ඇති කළා. මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයා පොදු අපේක්ෂා කළා. අපි ජයග්‍රහණය කළා. එක්සත් ජාතික පක්ෂයයි එක්සත් ජාතික පෙරමුණයි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයයි ජාතික ආණ්ඩුවක් ඇති කරා. මගේ දේශපාලන ගමනේ පසුබිමයි මේකුත්. නියෝජ්‍ය ඇමතිවරයෙක් හැටියට, කැබිනට් ඇමතිවරයෙක් හැටියට, සභානායක හැටියට, මන්ත්‍රී හැටියට, අගමැති හැටියට, විපක්ෂ නායක හැටියට, අගමැති හැටියට, විපක්ෂ නායක හැටියට, අගමැති ඒ පසුබිමෙන් මම හැදුනා. උඩහටම බඩගාන්න සිදි වුණා. අද මං එක්ක තවත් මන්ත්‍රීවරු දෙදෙනෙක් මං වාගේ ඇතුළත් වුණ අවුරුදු 40කට ඉස්සෙල්ලා ඇතුළත් වුණා ඉන්නවා. ඒ දෙන්න තමයි ආර් සම්බන්ධ විපක්ෂ නායකතුමයි ජයක්‍රම පෙරා අපේ එමෙතුමා. මේ අයට මං වාගේ සම්පූර්ණ කාලය පාර්ලිමේන්තුවේ නොසිටියා. ඒත් ඒකත් ඇත්ත වශයෙන්ම අපේ අවුරුදු 40 සංකේතයක් ප්‍රතිපත්තියක් හැටියට සම්බන්ධන් අපේ විපක්ෂ නායකතුමා තමන්ගේ පක්ෂය එක්ක පාර්ලිමේන්තුවෙන් පිට වුණා. මේ රටේ ජනවාර්ගික ප්‍රශ්නේ විසඳන්න අපි එක් කතා කරා. ආපහු ඒක විසඳා ඉන්දු ලංකා ගිවිසුමත් ක්‍රියාත්මක කරනකොට තමයි එතුමාට අවස්ථාව ලැබුණේ පාර්ලිමේන්තුවට එන්න. ඒ කාලේ අපි දන්නවා ඔබතුමාලා ජීවත් වුණ උතුරේ නැගෙනහිරයි තිබුණ ප්‍රශ්නයි තස්තවාදේ නිසා එක සැරේ තරඟ කරන්න අවස්ථාව ලැබුණේ නැහැ. අපිට ඒ වාසිය ලැබුණා. ජයක්‍රම පෙරේරා මහත්මයා නියෝජනය කරන්නේ ඇත්ත වශයෙන්ම 13 වෙනි සංශෝධනයෙන් ඇති වුණ පළාත් සභාව. එතුමා මෙතනින් පිට වෙලා ගියේ පළාත් සභාව බාර ගන්න මහ ඇමති වෙන්න ඉතා සාර්ථක මහ ඇමතිවරයෙක් හැටියට අපිට පෙන්නවා පළාත් සභාව ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් කියලා. එහෙනම් මං එක්ක මේ සභාවෙන් අනිත් දෙන්නත් අපේ දේශපාලනය එක අතකින් සංකේත හැටියට එක කණ්ඩායම පාර්ලිමේන්තුවෙන් ප්‍රතිපත්තියට පිට වෙලා ගියා. අනික් මන්ත්‍රීතුමා පළාත් සභා ක්‍රියාත්මක දෙකම අපේ දේශපාලන ඉතිහාසයේ අපේ දේශපාලන ක්‍රමවේදයේ සම්බන්ධ කරුණු. ඉතින් අද මං සියලු දෙනාටම කියන්න කැමති මේ සභාවේ මෙතන හිටියත් නැතත් අපිට දැන් තියෙන්නේ මේ ගමන ඉදිරියට ගෙනියන්න. යුද්ධ ඉවරයි. ඒත් විපක්ෂ නායකතුමා හැටි කිව්ව හැටියට සාමයයි ජාතික ප්‍රශ්න විසඳීමයි ආර්ථිකයයි එකට එකතු වෙලා තියෙන්නේ. සංවර්ධනය නැත් එතෙන්ට එකතු වෙලා තියෙන්නේ. එහෙනම් පළමුවෙන්ම අපි මේ රටේ ශ්‍රී ලාංකේය කියලා අපි සිංහල දෙමළ මුස්ලිම් බෞද්ධ හින්දු ක්‍රිස්තියානි සියලු දෙනාම එකතු කරගෙන ඒ ගමන යන්න ඕනේ. මං හිතන්නේ මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් මේ පක්ෂ සියල්ලම එකට එකතු වෙලා අපිට වැඩ කරන්න පුළුවන්. අපි මේ කැපවීමක් ඇති කළා තමයි මේ පාර්ලිමේන්තුවට පැමිණියේ. එහෙනම් අපි සියලු දෙනාටම ජීවත් වෙන්න පුළුවන් කාටවත් මදිපුංචිකම් නොකරන අපි මේ රටේ ඒ දේශපාලන විසඳුම මේ පාර්ලිමේන්තුව තුළ අපි ලබාගත යුතුයි කියලා මම කියන්න කැමතියි. ඒ එක්කම අපි පස්ස බලන්නේ නැතුව කිසිම බයක් නැතුව ප්‍රධාන පක්ෂ දෙකත් ආණ්ඩුවේ ඉන්න නිසා අපි ආර්ථික සංවර්ධන වේගය වැඩි කළා. අපේ රටේ දියුණු ආර්ථිකයක් ඇතිකරන්න මේ අවුරුදු වල අඩිතාලම දාලා ශීඝ්‍රයෙන් ගමන් කරමු කියලා මම විශේෂයෙන්ම කියන්න කැමතියි. ඇත්ත වශයෙන්ම ඒකම මේ සියල්ලම කරන්න අපි පාර්ලිමේන්තුව කේන්ද්‍ර ස්ථානය කරගන්න ඕනේ. අපි දැන්ටම පාර්ලිමේන්තුව ශක්තිමත් කරගෙන යනවා. ආසියාවේ සර්ව ජන ඡන්දයෙන් තේරුණ පැරණිම පාර්ලිමේන්තුව හැටියට 70 වෙනි සංවත්සරය පවත්වනවා. පාර්ලිමේන්තුව තියෙන මුල්‍ය බලතල අපි වැඩි කරනවා. අලුත් කාර්ක සභා ක්‍රම අපි ගෙනල්ලා තියෙනවා. එහෙනම් මේ පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරුන් තමන්ගේ වැඩ කටයුතු කරන්නේ. යුරෝපීය තියෙන සමහර පාර්ලිමේන්තු, ජපානයේ, ඇමරිකාව වගේ අපිත් ඒ බලතල අපේ මන්ත්‍රීතුමන්ලට දීලා ඒ ව්‍යවස්ථාදායක වැඩ කටයුතු වලට උවමනා පහසුකම් ඒ උවමනා ආයතන අපි ඇති කළ යුතුයි කියලා මම විශේෂයෙන්ම කියන්න කැමතියි. ඒ සමගම මට උදව් උපකාර කර සියලු දෙනාටම මගේ ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. විශේෂයෙන්ම මගේ දෙමව්පියන්ට, භාර්යාවට, පවුලේ සියලු දෙනාටම, මං එක්ක මගේ වැඩ කරපු කාර්ය මණ්ඩලේ, අපේ පක්ෂය, ඒ සියලු දෙනාගේ උදව් උපකාර එක්ක තමයි මම මේ ගමන කරන්න පුළුවන් වුණේ. අවසානයේදී මගේ පළපුරුද්දෙන් හා අත්දැකීමෙන් දිය හැකි උපදෙස් මට තියෙනවා. එකක් විනය. විනය අනුව ක්‍රියා කරන්න. දෙක ඉවසීම. තුන ඊර්ෂ්‍යාව නැතුව, අනික් අය කෙරෙහි ඊර්ෂ්‍යාව නැතුව තමන්ගේ වැඩ කටයුතු කරන්න. ජය පරාජය දෙකම එකසේ පිළිගන්න. බුදුරජාණන් වහන්සේ ධර්මපදයේ කියන දේශනා කරා දියාලුවෝ තමන් කැමති තැනට ජලය ගෙන යත්. හීවඩුවෝ තමන් කැමති පරිදි හීඳඩු නමත්. වඩුවෝ තමන්ට ඕන විදියට ලී නම. එමෙම පඬිතයෝ තමන්ට උවමනා පිළිවෙලට ආත්මය දමනය කරගනි. ස්තුතියි.
ස්තුතියි ගරු අග්‍රාමාත්‍යතුමනි, ගරු මැති ඇමතිවරුනි, දශක හතරක පාර්ලිමේන්තු ඉතිහාසයේ දිගු පරිච්ඡේදයක් පුරා තම නාමය සනිටුහන් කරනු ලබන ගරු අග්‍රාමාත්‍යතුමන් පිළිබඳව සොකී අදහස් පළ කළ සියලු දෙනාටම මාගේ කෘතඥතාවයේ මේ අවස්ථාවේදී පිළිගන්වනවා. මේ දීර්ඝ චාරිකාව තුළ එතුමන් සමග බොහෝ කලක් ඉතා සමීපව කටයුතු කරන්නට හැකි වූ පුජ්ජලකු ලෙස ඔබ සැම විසින් ප්‍රකාශ කළ කරුණු මාගේද පිළිගැනීම් බව සඳහන් කිරීමට කැමැති. රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා එක්සත් ජාතික පක්ෂයේ නායකත්වයේ භාරගෙන මාස කීපකින් පසුව එතුමාගේ ආරාධනයෙන් පක්ෂ සභාපතිත්වය ඇතුළු පදවි රාශියක් ඔබ වෙන එතුමා සමග කිට්ටු දේශපාලන සම්බන්ධතාවයක් ඇතිකර ගැනීමට හැකිවීම ගැන මා ඉතාමත්ම සතුටු වෙනවා. එතුමා සතු ඉවසීම, ජය පරාජය සමිතින් දරා ගැනීම වැනි ගුණාංග දේශපාලන යෙදෙන අලුත් පරපුරට බෙහෙවින්ම ආදර්ශ සපයා ඇති බව මා මේ අවස්ථාවේ සඳහන් කරන්න කැමතියි. ඒ කියන්නේ එතුමත් සඳහන් කළා. එතුමා විශේෂයෙන්ම මේ රටේ අනාගතය වෙනුවෙන් තීරණාත්මක වැදගත් ප්‍රතිසංස්කරණ කීපයකට දායක වන්නට අප සියලු දෙනාම ධෛර්ය කිරීම හා මෙහෙයුමට කිරා කළ අවස්ථා ගණනාවක් මට මේ මොහොතේ සිහි වෙනවා. 1995 වසරේදී කතරගම පැවැත්වුණු පක්ෂ සම්මේලනයේදී සිය පක්ෂයේ බිහි කළ විධායක ජනාධිපති පදවිය අවශ්‍ය කිරීම සඳහා යෝජනාව අනුමත කිරීම හා පසුව ඒ වෙනින් පෙනී සිටීම අපි අගය කළ යුතුයි. එවාගේම 1999 වසරේදී පැවැත්වු වයඹ පළාත් සභාව මැතිවරණයෙන් පසු මෙරට දේශපාලන සංස්කෘතිය දැවැන්ත ඉදිරිපින්මක් ලෙස සනිටුවන් කළ හැකි 17 වන සංශෝධනය බිහි කිරීමට මුල් වූ පුරවැසි කමිටුව ඇතිකර එම පනත් කෙටුම්පත සැකසීමේදී දුන් ධෛර්යය හා උපදෙස් මේ අවස්ථාවේදී අපි බොහොම ගෞරවයෙන් සිහි කරනවා. එවාගේම 2002 නව මැතිවරණ ක්‍රමයක් හා මනාප ක්‍රමය වෙනස් කිරීම සඳහා වූ ජනමතයට ගරු කරමින් පාර්ලිමේන්තු තීරින් කාර්යසභාවක් ඇති කිරීමට එතුමා දුන් සහයත් මේ අවස්ථාවේදී අපි ගෞරවයෙන් සිහි කරනවා. 2002 වසරේදී තොරතුරු පනතක් ඉදිරිපත් කිරීම සඳහා රටේ හා පක්ෂයේ තුළ වූ අදහස් වලට ගරු කරමින් ඒ සඳහා දුන් අනුබලය හා නායකත්වය විශේෂයෙන්ම සිහි කළ යුතුයි. එමෙන්ම ආංශික කාරක සභා හා අග්‍රාමාත්‍යවරයා පිළිතුරු සැපයීම යැනි නව සම්ප්‍රදායන් ඇති කරමින් 8 වැනි පාර්ලිමේන්තුවට නවපංග අඳුන්වාදී ආදර්ශමත් ව්‍යවස්ථාවක් ව්‍යවස්ථාදායකයක් බිහි කිරීමට ගත් පියවරත් මේ අවස්ථාවේදී අපි අගය කරනවා. ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සභාව සහ ස්වාධීන කොමිෂන් සභා ක්‍රියාවලිය යථාර්ථයක් බවට පත් කිරීමේදී එතුමන් සෑම විටම සියලු ජනතාවටම ධෛර්යය සපයමින් සැබෑ පරිණත ප්‍රජාතන්ත්‍රවාදී කාර්යභාරයේ ඉටු කළ බව මා සඳහන් කිරීමේ ඉතාම ගෞරවයෙන්. මා ඊට සඳහන් කරුණු ගෙන ඇර පෑවේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ශක්තිමත් කිරීම සඳහා එතුමා දුන් දායකත්වය ගෞරවයෙන් සිහි කිරීමටයි. එලෙසම අප පොදු මතක ඉදීමෙන් ක්‍රියා කළ අවස්ථා වගේම ඇතැම් කාරණා සම්බන්ධව අප එකඟ නොවූ අවස්ථාද තිබෙනවා. නමුත් ඒ එකඟ නොවූ අවස්ථාවල පවා අපි එකිනෙකාගේ මතවලට ගරු කරමින් කටයුතු කළ බව මට මේ අවස්ථාවේදී සිහිපත් වෙනවා. ඒ දේශපාලනයේ විශාල පරිණත බවක්. දේශපාලන යෙදෙන කාටත් එවැනි ආත්ම සංවේයක් අවශ්‍ය බවයි මගේ හැඟීම. ක්‍රියාකාරී දේශපාලනයේ ඉල්ලා මගේ ගමනේ ආරම්භය සඳහා ගරු අග්‍රාමාත්‍ය රණල් වික්‍රමසිංහ මහතා විශාල මැදිහත් වීමක් සිදු කළ බව මේදී සිහිපත් කළ යුතුයි. කොළඹ නගර සභාවෙන් මා ආරම්භ කළ එම ගමනේ එතුමාගේ බලවත් ඉල්ලීමක්, එහෙම නැත්නම් විත්තක බලකිරීමක් කිව්වත් වැරදි නෑ, එසේ සිදුවීමක්. මා දීර්ඝ වශයෙන් අදහස් දැස්වීමට අපේක්ෂා කරන්නේ නැහැ. කෙසේ වෙතත් වැදගත් අදහස් තුළින් අද දවසේ අග්‍රාමාත්‍ය රණල් වික්‍රමසිංහ මැතිතුමා පිළිබඳ කතා කළ මන්ත්‍රීවරුන්ගේ අදහස් සමග එකඟ වෙමින් ඔබ සියලු දෙනාටම පාර්ලිමේන්තුවේ කථානායකලා ලෙස යළිත් මාගේ කෘතත්වයේදී පින්නමින් ගරු අග්‍රාමාත්‍යතුමන්ට ඉදිරි අනාගතයේදී මේ රට වෙනුවෙන් විශාල සේවයක් කිරීමට ශක්තිය, ධෛර්යය, වාසනාව ලැබේවා කියා ප්‍රාර්ථනා කරනවා. එමෙන්ම මහාචාර්ය මෛත්‍රී වික්‍රමසිංහ මැතිණියටද පාර්ලිමේන්තුවේ සුභාසින්සනය මේ අවස්ථාවේදී පුද කරනවා. ස්තුතියි. සභාව කල් තැබීම.
පාර්ලිමේන්තුව අගෝස්තු 8 සභසකට